السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا مولانا محمد صلوات الله عليه وسلامه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ், அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டுள்ள நபிமார்களின் தலைவரான முத நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய சலாத்தும் சலாமும் என்றென்று உண்டாவதாக. மேலும் அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், சாபிஈன்கள், தபூஉத் சாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் சரி, அல்லாஹு ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து தக்குவாவை வாழ்க்கையின் லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசியகத்தும் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருப்பதை போன்று மனித வாழ்வுக்கும் இரண்டு பக்கங்கள் இருக்குகின்றன. மனிதனுடைய ஒரு பக்கம் படைத்தவனோடு என்றால் மறுபக்கம் படைப்பினங்களோடு. இந்த இரண்டு பக்கங்களும் மனிதனுடைய வாழ்விலே சீரானதாக, தூய்மையானதாக, சரியானதாக இருக்க வேண்டும். ஒரு ஆடை எடுத்துக்கொண்டால் அதற்கு இரண்டு பக்கங்கள் இருக்குகின்றன. ஆடையின் உள்பக்கம், வெளிப்பக்கம் என்று சொல்கிறோம். இந்த இரண்டு பக்கங்களும் சுத்தமாக இருந்தால்தான் ஆடை சுத்தம் என்று தீர்ப்பு செய்ய முடியும். வெளியிலே சுத்தமாக இருக்கிறது, அதன் உள்பக்கம் அழுக்காக இருக்கிறது, அசிங்கமாக இருக்கிறது என்றால் ஆடை அசுத்தமானது என்றுதான் தீர்ப்பு செய்ய வேண்டும். ஆனால் வெறுமனே வெளியே நன்றாக இருக்குகின்றது என்று மாத்திரம் சொல்லலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகின் ஒவ்வொரு பொருளுக்கும் இரண்டு பக்கங்கள் இருப்பதை போன்று மனித வாழ்வுக்கும் இரண்டு பக்கங்கள் இருக்குகின்றன. மனித வாழ்வினுடைய உள்பக்கம் படைத்தவனோடு என்றால் அவனுடைய வாழ்வினுடைய வெளிப்பக்கம் படைப்பினங்களோடு. இந்த இரண்டும் சுத்தமானதாகவும், தூய்மையானதாகவும், சரியானதாகவும் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் விரும்புகின்றது. ஒரு பக்கத்தை மாத்திரம் சீர் செய்வதை இஸ்லாம் வழிகாட்டவில்லை. சிலருடைய நிலையை பார்த்தால் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் ஓரளவு அழகானதாக இருக்குகிறது. அவர் ஓதாத ஓதல் இல்லை, தொழாத தொழுகை இல்லை, செய்யாத ஹஜ்ஜு உம்ரா இல்லை. வணக்க வழிபாடுகளின் பக்கம் அவருடைய கூடிய கவனம், மறுபக்கத்திலே படைப்பனங்களோடு உள்ள உறவை சீர்குலைத்து விடுகிறது. அவருடைய நாவு சரியில்லை, அவருடைய கொடுக்கல் வாங்கல் சீரில்லை, பண்பாடுகள் அழகானதாக இல்லை. எனவே அவர் ஒரு புறத்திலே ஒரு பக்கத்தை சீர் செய்கிறார், மறுபுறத்தை அவர் சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு சாராரை பார்க்கையில் அவர்கள் மக்களோடு நல்ல விதமாக நடந்து கொள்வார்கள், சமூக சேவைகளை செய்வார்கள், பொது வேலைகளில் ஈடுபடுவார்கள். தான தர்மங்கள் கொடுப்பார்கள், ஏழை எளியோரோடு நல்ல விதமாக நடந்து கொள்வார்கள். மறுபுறத்திலே படைத்தவனோடு உள்ள உறவு சீர்குலைந்து போயிருப்பதை காணலாம். தொழுகையில் பொழுபோக்கு, அமளிவாதத்திலே அவர்களுக்கு அதற்கு நேரமில்லை. குர்ஆன் ஓதிய காலம் அவருக்கு தெரியாது. உட்கார்ந்து அல்லாவை விக்ரி செய்து அழுது அல்லாடத்திலே துவா கேட்டுகின்ற தௌபா செய்கின்ற பழக்கம் அவரிடத்தில் கிடையாது. சஹஜ்ஜுத் என்ன சுபஹ் என்பது அவருடைய வாழ்க்கையில் இருக்காது. ரகசியமான பாவங்கள் அவரிடத்தில் நிறைய இருக்கும். இந்த இரண்டு விதமானவர்களுடைய வாழ்வும் இஸ்லாமிய பார்வையில் முழுமையான இஸ்லாமியனாக அவர் இல்லை. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள். ஒரு காலை இஸ்லாத்துக்குள்ளும் மறு காலை இஸ்லாத்துக்கு வெளியேயும் வைத்து வாழுகின்ற சந்தர்ப்பவாத இஸ்லாத்தை விட்டு விட்டு முழுமையான முஸ்லிம்களாக ஆகுங்கள் என்று குர்ஆன் அழைப்பு விடுக்கிறது. அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வகையில் அல்லாவோடு உள்ள உறவு, அல்லாவோடு உள்ள தொடர்பு என்ற வகையில் நிறைய அம்சங்களை நாம் கேட்கலாம், பார்க்கலாம். படைத்தவனோடு உள்ள பக்கம், அதோடு தொடர்பு பட்ட நிறைய தலைப்புகள் எனக்கு இருக்குகின்றது. ஆனால் அவை அனைத்தினுடைய கருப்பொருள் ஆணிவேர் அடிப்படை இரையற்றம் தக்குவா, அல்லாவுடைய பயம், இதுதான் அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையில் உள்ள உறவுகளுடைய ஆணிவேர் கருப்பொருள் என்று சொல்லலாம். அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வை மாத்திரமே பயப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய மகத்துவம் எங்களுடைய உள்ளங்களிலே இருக்க வேண்டும். நாம் உலகிலே யாரையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்பட வேண்டிய அல்லாஹ் தஆலாவை பயப்படுவோமேயானால், அல்லாஹு தஆலாவை பயப்பட தவறும் போது அல்லாஹுவை பயப்பட வேண்டிய நானும் நீங்களும் அல்லாஹு தஆலாவை பயப்பட தவறும் போது யார் யாரையோ எது எதையோ பயந்து கொண்டு வாழ வேண்டிய நிலை ஏற்படும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஈமானுடைய இறை விசுவாசமுடைய அல்லாஹுவை அல்லாஹுவாக ஏற்ற ஒரு மூமினுக்கு உலகத்தில் எதை பற்றியும் பயம் கிடையாது. அவன் பயப்படுவதற்கு யாரும் இல்லை, எதுவும் கிடையாது. அவன் அல்லாஹுவை மாத்திரமே பயப்படுவான். எப்போது ஒரு அடியான் அல்லாஹு தஆலாவை பயப்படக்கூடியவனாக மாறுவானோ, அல்லாஹு தஆலா உலகத்தில் உள்ள எதையும் யாரையும் அவனை பயமுறுத்துகின்றவர்களாக அல்லாஹ் விடமாட்டான். மாறாக எல்லோரும் அனைத்து படைப்புகளும் அவர்களை பயப்படக்கூடியவர்களாக பயப்படக்கூடியதாக மாறிவிடும். இதுதான் வரலாற்று உண்மை சகோதரர்களே. அல்லாஹ்வின் அச்சம், அல்லாஹ்வின் பயம், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் முழு இஸ்லாமிய சமூகத்துக்கும் தக்குவாவை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். கொத்துபாவில் யார் ஏறினாலும் சரி, என்ன பாஷையில் கொத்துபா செய்தாலும் சரி, எந்த காலத்தில் எந்த வாரத்தில் கொத்துபா பிரசங்கம் செய்தாலும் சரி, எல்லா கத்தீபுகளும் எல்லா தலைப்பிலே பேசுகின்ற கத்தீபுகளும் ஒரு விடயத்தை மாத்திரம் விடாமல் தவறாமல் சொல்வதை நாம் அவதானிக்கிறோம். என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹுவை உள்ளால் உள்ளபடி பயந்து கொள்ளுமாறு தக்குவாவை கொண்டு நான் முதன்மையாக முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வத்தியத்து செய்கிறேன், நசிஹத்து செய்கிறேன் என்று சொல்வதை நாம் அவதானிக்கிறோமே. என்ன இது ஒரு சடங்கா, பழக்க தோஷமா, ஒரு வளமையா? இல்லை சகோதரர்களே, ஷரியாவின் சட்டம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமுடைய ஹதீஸிலே வருகிறது, அவர்களுடைய அனைத்து குத்துபாக்களிலும் எதை பற்றி பேசினாலும் சரி தக்குவாவை பற்றி வசியத்தை செய்பவர்களாக இருந்தார்கள் என்று ஜாபிர் பின் அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். தீனிலே இஸ்லாத்திலே எத்தனையோ அம்சங்கள் இருக்குகின்ற போது ஏன் தக்குவாவை ஷரியத்துவது வலியுறுத்துகின்றது? அல் குர்ஆனை புரட்டுங்கள் சகோதரர்களே. அல் குர்ஆன் எதை பற்றி பேசினாலும் எந்த தலைப்பிலே அல் குர்ஆன் வசனம் இருந்தாலும் அங்கே இறையச்சத்தை, அல்லாஹ்வுடைய பயத்தை, தக்குவாவை குர்ஆன் வலியுறுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். தொழுகையை பற்றி பேசினாலும் இறையச்சமும் பயபக்தியும் உள்ளவர்களுடைய தொழுகையை பற்றி குர்ஆன் சொல்கிறது. அவர்கள் வெற்றியாளர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வின் உதவியை இறக்குகின்ற, பாவத்தில் இருந்து மனிதனை தடுக்குகின்ற சக்தி வாய்ந்த உயிரோட்டம் உள்ள தொழுகையாக தொழுகையாக வேண்டுமா? அது இறையச்சமும் பயபக்தியும் கலந்த தொழுகையாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை குர்ஆன் சொல்கிறது. நோம்பை பற்றி பேசியிருந்தாலும் லஅல்லக்கும் தத்தகூன், நோம்பு உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருப்பது பசியில் வாட்டுவதற்காக, தாகத்தில் வதட்டுவதற்காக அல்ல. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவா இறையச்சத்தை இந்த நோன்பின் மூலம் சம்பாதித்து தக்குவா உள்ள மக்களாக சமூகமாக மாற வேண்டும் என்பதுதான் நோன்பினுடைய பிரதானமான நோக்கம் என்பதை குர்ஆன் சொல்கிறது. ஹஜ்ஜை பற்றி பேசும்போது வத்தஸவ்வது ஃபைன்ன ஃபைர ஜாதி தக்குவா, ஹஜ்ஜுக்கு செல்கிறீர்களா, சரியான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள், பிரயாணத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் கொண்டு போகின்ற சாமான்களில், பொருள்களில் சிறந்த செல்வம் தக்குவா, தக்குவா என்று குர்ஆன் சொல்கிறது. ஹஜ்ஜுக்கு செல்கிறீர்களா, பணம் பேகுகள் அனைத்தையும் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள், ஆனால் அது எல்லாவற்றிற்கும் மேலாக தக்குவாவுடன் ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள். இல்லையானால் அங்கே எஹராமுடன் இருந்து கொண்டு பாவமான உணர்வுகளோடு அவன் நடமாடுவான், தவாபு செய்யும் போது பாவமான சிந்தனைகளோடு நடமாடுவான், காபாவில் இருந்து கொண்டு அல்லாவை விட்டு விட்டு அல்லாஹ் அல்லாத எதையோ சிந்தித்துக் கொண்டிருப்பான். இறையச்சம் கலந்த தக்குவா ஹஜ்ஜாக உங்களுடைய ஹஜ் ஆகும் போது அவருடைய வாழ்வையே அது மாற்றிவிடும். ஹஜ்ஜுக்கு போனார் அவரே மாறிவிட்டார், ஆளே மாறிவிட்டார். ஹஜ்ஜுக்கு போனதுதான் தாமதம், அவருடைய வியாபாரம் தொழில் எல்லாமே மாறிவிட்டது. எந்த ஹஜ்ஜு அப்படியான ஹஜ்ஜாக முடியும்? இறையச்சமும் தக்குவாவும் கலக்குகின்ற ஹஜ்ஜு என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் ஹஜ்ஜினுடைய காலத்திலே ஆடு மாடுகளை நாங்கள் உபரியா கொடுக்குகிறோம், குர்பானி கொடுக்குகிறோம்? அதை பற்றி பேசும்போது கூட குர்ஆன் தக்குவாக்கும், ஆடு மாடுகளை அறுத்து பலியிடுகிறீர்களே, இதன் இறைச்சியோ இதன் இரத்தமோ எலும்போ அல்லாவிடம் போய் சேருவது கிடையாது. நாமே அறுத்து நானே சாப்பிடுகிறோம். பிறகு நன்மை எதற்காக? அல்லாவிடம் போவது எது? வலக்கி எனாலு தக்குவா, உங்களுடைய உள்ளத்திலே உள்ள இறையச்சம் மன தூய்மை, அதுதான் அல்லாவிடம் போகுகிறது. அதை பொறுத்துதான் அதற்கு கூலி கொடுக்கப்படுகிறது என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே அன்பான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவ்வாறு பார்க்க போனால் அல் குர்ஆன் எல்லா இடங்களிலும் இறையச்சத்தை வலியுறுத்துகிறது, தக்குவாவைக்கு அழுத்தம் கொடுக்குகிறது. ஏன் சகோதரர்களே? காரணம் என்ன? தக்குவா என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய பயம் இல்லை என்றிருந்தால், எங்களுடைய மார்க்கம் போலி, வெளி நடிப்பு நாடகமாக வெளி வேஷமாக மாறிவிடும். தக்குவா இல்லாதவருடைய இஸ்லாமிய பண்பாடுகள், இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்குள்ளதாக இருக்கும். இறையச்சம் தக்குவா இல்லை என்றிருந்தால், அவர் ஊரோடு இருக்கும் போது நல்லவராக இருப்பார், ஊரை விட்டு வெளியூருக்கு போனால் வேறொரு மனிதராக மாறிவிடுவார். தக்குவா இல்லை என்றிருந்தால் பகலிலே ஒரு விதமான வாழ்க்கை, இரவிலே வேறொரு விதமான வாழ்க்கை வாழ்வார். ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்கின்ற போலியான மார்க்கமாகிவிடும். கணவனுக்கு தெரியாமல் மனைவி பாவம் செய்வார், மனைவியை ஏமாற்றி கணவன் தவறு செய்வார், பெற்றோர்களை ஏமாற்றி பிள்ளைகள் தவறு செய்வார்கள், பிள்ளைகளுக்கு தெரியாமல் பெற்றோர்கள் தவறு செய்வார்கள், முதலாளிக்கு தெரியாமல் தொழிலாளி, தொழிலாளிக்கு தெரியாமல் முதலாளி, ஆசிரியரை ஏமாற்றி மாணவர்கள், மாணவர்களை ஏமாற்றி ஆசிரியர்கள் என்று ஒருவர் ஒருவரை ஏமாற்றிக் கொள்கின்ற போலித்தனமான மார்க்கமாக மாறிவிடும். இரையச்சமும் தக்குவாவும் அல்லாஹ்வின் பயமும் இல்லாத ஒருவன் பாவம் செய்வதற்கு அவன் என்ன தெரியுமா பார்ப்பான், யாராவது ஊரார்கள் இருக்கிறார்களா, அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் இருக்கிறார்களா, இல்லை என்றால் அவன் துணிந்து பாவம் செய்வான். அல்லாஹ் இருக்கிறானே, அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறானே, அது அவருக்கு பிரச்சனையே இல்லை. யாரோ ஒரு ஊரார் இருப்பது போன்று தெரிகிறது, அதோ ஒரு குடும்பத்தால் இருக்கிறார் என்ற உணர்வு வந்துவிட்டால் அவர் தன்னுடைய சிந்தனையை செயலை மாற்றி வேற ஏதோ வேலைக்கு வந்தது போன்று வேற ஏதோ ஒன்று செய்வது போன்று தன்னுடைய செயலையே மாற்றிக்கொள்வார். அல்லாஹ் பார்க்கிறான் என்பது அவருக்கு பிரச்சனை இல்லை, அல்லாஹ் இருக்கிறான் என்பது அவருக்கு பிரச்சனை இல்லையா? அன்பான் அல்லாஹுவின் நல்லடியார்கள், எனவே அல் குர்ஆன் சுன்னா ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் இரையச்சம் அல்லாஹ்வுடைய பயம் தக்வா இதை வலியுறுத்துகிறது. நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை பயப்படுகின்றவர்களாக மாற வேண்டும், தக்வாவை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். தனிமை இருள் எங்கு இருந்தாலும் அல்லாஹ்வின் பயம் உள்ள ஒருவன் அவனுடைய வாழ்க்கையில் அவன் பாவம் செய்ய மாட்டான். அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அச்சமும் அல்லாஹ்வுடைய சிந்தனையும் பயமும் இல்லையானால் அவர் நினைப்பார், கதவை மூடிவிட்டால் எல்லாம் முடிந்து விட்டது, லைட்டை ஆஃப் பண்ணி விட்டால் எல்லாம் மறைந்து விட்டது என்று நினைத்துக் கொள்வார். இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு எந்த திரையும் தடை இல்லை, எந்த இருளும் திரை இல்லை, எந்த சிவரும் தடை இல்லை. அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், அவன் எம்மை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான், அவதானித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய பயம் வந்தால் யாரு பார்த்தால் என்ன, யாரு பார்க்காவிட்டால் என்ன, பெற்றோர்களுக்கு தெரியட்டும் தெரியாமல் இருக்கட்டும், முதலாளிக்கு தெரியட்டும் தெரியாமல் போகட்டும், அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு ஒரு மனிதனை சீர்படுத்த, அவனுடைய வாழ்க்கையை அழகுபடுத்த போதுமானது. எனவே இரையற்றத்தை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. பயம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான். அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்கள், சிந்தியுங்கள், நானும் நீங்களும் சிந்திப்போம். நாம் யாரை பயப்படுவோம், யாருக்கு பயந்து வாழுவோம், நாம் தீர்மானிப்போம். காற்றுக்கு பயந்து வாழுவோமா, நெருப்புக்கு பயந்து வாழுவோமா, ஜின்களுக்கு பயந்து வாழுவோமா, எதை பயப்படுவது, யாரை பயப்படுவது என்று பார்த்தால் ஈமானுடையவன் பயப்படுவதற்கு உலகத்தில் யாரும் கிடையாது, எதுவும் கிடையாது. அல்லாஹ் வானத்தை பூமியை படைத்தாடுகின்ற அல்லாஹு தாலா, அவன் ஜப்பார், அவன் கஹார், அவன் வஹாப், அவன் ரஸ்ஸாக், அவன் தவ்வாப், அவன் கஃபார். அல்லாஹ்வுடைய சிபத்துகளை ஒரு மனிதன் புரிவான் என்றிருந்தால் அவனுடைய சக்தி, அவனுடைய வல்லமை, அவனுடைய ஆற்றல், சுப்ஹானல்லாஹ், அதை விளங்குவானாக இருந்தால் அவன் உலகத்தில் அல்லாஹ்வை மாத்திரம் பயப்படுகின்றவனாக மாறிவிடுவான். எப்போது அடியான் அல்லாஹ்வை பயப்படுகின்றானோ அல்லாஹ் அல்லாதவைகளுடைய பயத்தை அல்லாஹ் உள்ளங்களில் இருந்து எடுத்து விடுவான். நீ அல்லாஹ்வை எந்த அளவு பயப்படுகிறாயோ அந்த அளவு படைப்பினங்கள் உன்னை பயப்படும். அல்லாஹ்வை பயப்படுகின்ற போது அல்லாஹ்வுடைய சுன்னா, அல்லாஹ்வுடைய விதிமுறை, அல்லாஹ்வுடைய வழிமுறை, தன்னை பயப்படுகின்றவர்களை யாருக்கும் பயப்பட விட மாட்டான், மாறாக எல்லோரையும் அவர்களை பயப்பட வைப்பான். ஒரு போலீஸ் அதிகாரி அல்லது ஒரு மக்களிடத்திலே கௌரவம் உள்ள ஒருவர், அவருடைய மகன் யாரோ ரோட்டிலே போகுகின்ற எவனுக்கோ பயந்து நடுகிறான், நடுங்குகிறான், அழுகுகிறான் என்றால் அவருக்கு ரோஷம் வரும். நான் யாரு, நீ யாருடைய மகன், நீ எதற்கு அவனுக்கு பயப்படுகிறாய், பயப்படாதே என்று அவருக்கு ரோஷம் வருகிறது. தன்னுடைய மகன் என்று வரும்போது அவருக்குள்ள அதிகாரத்துக்கு அவன் வேறு யாருக்காவது பயப்படுகிறான் என்று இருந்தால் அவரால் அதை சகிக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ், அரசனுக்கெல்லாம் பெரிய அரசன், இணைத்தனை செய்கின்ற சாதிக்குகின்ற சக்தி உள்ள ரப்புல் ஆலமீன் அவனுடைய அதிகாரிகளாக நாம் மாறிவிட்டால் அல்லாஹு தஆலா நாம் அவன் அல்லாத வேறு யாருக்காவது என்னை பயப்பட விட மாட்டான். சகோதரர்கள், எப்போது நாம் அல்லாஹ்வை பயப்பட தவறுவோமோ, எனக்கு பயப்பட வேண்டியவர்கள் எமக்கு எதிராக கள்ளையும் பொள்ளையும் தூக்க துணிவார்கள். மனிதர்கள் என்ன, எம்மை பாதுகாக்க படைக்கப்பட்ட, எம்முடைய உதவிக்காக படைக்கப்பட்ட காற்றும் தண்ணீரும் எம்முடைய எதிரிகளாக மாறிவிடும். எனவே அன்பான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகிலே நாம் அல்லாஹ்வை பயப்படுகின்றவர்களாக மாற வேண்டும், இறையற்றம் உள்ளவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ்வுக்கும் எமக்கும் உள்ள தொடர்பு அறுபட்டு இருப்பதுதான் இன்று எமக்கும் இதர மனிதர்களுக்கும் ஏனைய படைப்புகளுக்கும் இடையில் உள்ள உறவு சீர்கட்டு போவதற்கான காரணம். எனவே ஒரு முஸ்லிமுடைய வாழ்வு இரண்டு பக்கங்களை கொண்டது. ஒரு பக்கம் படைத்தவனோடு அவர் படைத்தவனுக்கு பயந்து வாழ வேண்டும், மறுபக்கம் படைப்பினங்களோடு. நாம் யாரோடு வாழ்கிறோம், நாம் யாரோடு வாழ்கிறோம், ஜின்களோடா, மலக்குகளோடா, இல்லை சகோதரர்களே மனிதர்களோடு வாழ்கிறோம். மனிதன் என்று சொன்னாலே தவறு செய்பவன், குற்றங்கள் உள்ளவன், பலவீனங்கள் உள்ளவன். அப்படியான மனிதர்களோடு, மாறுபட்ட வேறுபட்ட மனிதர்களோடு நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றிருந்தால் எம்மில் ஒவ்வொருவருக்கும் சிறந்த நற்குணம் தேவைப்படுகிறது. இங்கே 500 பேர்கள் நாம் இருக்கிறோம் என்றிருந்தால் 500 பேர்களும் வித்தியாசமானவர்கள். முக வாக்கிலே வித்தியாசம், வயதின் தரத்திலே வித்தியாசம், பண்பாடு குணரீதியாக பார்க்கையில் வித்தியாசம், குடும்ப பின்னணி வித்தியாசம், படிப்பு அறிவு தரம் வித்தியாசம், பணத்தின் நிலைமை வித்தியாசம், தொழில்கள் வேலைகள் சம்பாத்தியங்கள் வித்தியாசம், வேறுபட்ட மாறுபட்ட எல்லா வகையிலும் மாறுபட்ட ஒரு சமூகத்தோடு முட்டிக்கொள்ளாமல் மோதிக்கொள்ளாமல் எல்லோருடைய உள்ளங்களையும் வென்று இன்பகரமான வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றிருந்தால் சிறந்த பண்பாடு தேவைப்படுகிறது. பிடிவாதம், தீவிர போக்கு, கடின போக்கு, விட்டு கொடுக்காத மனப்பான்மை, இந்த குணங்கள் இவரை எல்லோரோடும் முட்ட வைக்கும், மோத வைக்கும். அன்பான சகோதரர்களே, ரோட்டை விடுவோம், ரோட்டிலே அல்ல வீட்டிலே கூட அவருக்கு ஒரு சந்தோஷமான உள்ளங்களை வெல்லுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. எனவே நற்குணம் படைப்பினங்களோடு உள்ள உறவின் ஆணிவு, அதன் கருப்பொருள் நற்குணம் படைப்பினங்களோடு உள்ள உறவு என்பதை பல தலைப்புகளாக நாம் பேசலாம், பல அம்சங்களாக நாம் எடுக்கலாம். அவை அனைத்தினுடைய கருப்பொருள் நற்குணம், மிருதுவான பண்பு, நல்ல தன்மைகள். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதர் நற்குணத்தை எங்கிருந்து ஆரம்பிப்பது? நான் ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும், எங்கிருந்து எமது நட்பண்பை துவங்குவோம்? ரோட்டில் இருந்தா, நண்பர்களோடு இருந்தா, வியாபார ஸ்தலங்களிலா, எங்கிருந்து துவங்குவோம்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் சொல்கிறது, வீட்டிலிருந்து நட்புணத்தை துவங்குங்கள். ரோட்டுக்கு நல்லவர்களாக இருப்பது இலகு, நண்பர்களிடம் நல்லவர் என்று பேர் வாங்குவது மிக இலகுவானது. ஆனால் வீட்டுக்குள்ளே நல்லவர் என்று பேர் வாங்குவது, தன் மனைவி, தனது அதிகாரத்துக்கு கீழே உள்ள மனைவி, நான் தான் அவளுக்கு எல்லாமே செய்கிறேன், துணிமணிகளை வாங்கி கொடுக்கிறேன், நோயுற்றால் மருந்து வாங்கி கொடுக்கிறேன், செலவு செய்கிறேன், எல்லாவற்றையும் நான் செய்கிறேன் என்ற உணர்வுள்ள, அதிகாரமுள்ள ஒரு மனைவி, தன்னை விட பலகீனமான அந்த பெண்ணோடு ஒரு ஆண் நல்ல விதமாக நடக்குகிறான் என்றால் அவன் எங்கேயும் எப்போதும் நல்லவராக நடப்பார். எனவே உங்களிலே சிறந்தவர் யார், உங்களிலே சிறந்தவர் யார் என்ற கேள்விக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலை பாருங்கள். உங்களில் சிறந்தவர் யார் என்று இந்த சபையிலே நான் கேட்டால் பலரும் பலவிதமான பதில்களை சொல்வார்கள். சமூக சேவை செய்பவர்தான் எங்களிலே சிறந்தவர், மார்க்க அறிவை படித்த குர்ஆனுடைய ஹாபிலாக இருப்பவர் தான் எங்களிலே சிறந்தவர், தான தர்மம் சதக்கா செய்பவர் தான் எங்களிலே சிறந்தவர் என்று பலரும் பலவிதமான பதில்களை சொல்வார்கள். ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பதிலை பாருங்கள், ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா, ஹைருக்கும் லி அஹ்லிஹி, தன்னுடைய மனைவி, தன்னுடைய வீட்டு பெண்மணி தன்னுடைய மனைவிக்கு சிறந்தவராக இருப்பவர் தான் உங்களிலே சிறந்தவர் என்று சொல்கிறார்கள். அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் அவ்வாறு சொல்கிறார்கள்? வெளியிலே ரோட்டிலே நண்பர்களுக்கு நல்லவராக வாழ்ந்து விடுவது இலகுவானது. எப்போதாவது சந்திக்கின்ற மக்களுக்கு சிரித்த முகத்தோடு அவர்களுக்கு உதவி செய்து நல்ல பெயர் வாங்குவது இலகுவானது. ஆனால் வீட்டுக்குள்ளே தன் மனைவியாக இருக்கின்றவள், அந்த பெண்ணோடு நல்ல விதமாக நடந்து நல்ல குணமுள்ளவராக அங்கே வாழ்வது சிரமமானது. எனவே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் தன் வீட்டு மனைவிக்கு சிறந்தவராக இருப்பவர். எனவே அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எமது நற்குணம் வீட்டிலிருந்து துவங்க வேண்டும். மனைவிக்கு ஒருவன் சிறந்த கணவனாக வாழ வேண்டும். ஒருவர் ஊரிலே அவர் பெரியொரு அதிகாரியாக இருக்கலாம், அவருடைய ஆபீஸிலே அவர் பெரியொரு மேனேஜராக இருக்கலாம், ஸ்கூலிலே மதரசாவிலே பிரின்சிபலாக இருக்கலாம், அவர் ஏழை ஸ்தலங்களில் பெரிய அதிகாரமும் பதவியும் அந்தஸ்தும் உள்ளவராக இருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே சொல்லும் போது அவர் தன்னுடைய ஷூவை, தன்னுடைய காலணியை, தன்னுடைய செருப்புகளை வீட்டுக்கு வெளியே கலட்டி விட்டு வீட்டுக்குள்ளே போவது போன்று தன்னுடைய பதவி அந்தஸ்து, வெளியிலே உள்ள டென்ஷன், வெளியிலே உள்ள கோபம் அதிகாரம் எல்லாவற்றையும் கலட்டி வீட்டு வாசலுக்கு வெளியே வைத்து விட்டு அன்பான ஒரு கணவனாக, பாசம் உள்ள ஒரு தகப்பனாக வீட்டுக்குள்ளே போக வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எம்மில் பலரும் ரோட்டிலே நல்லவர்களாக நடக்கிறார்கள், நண்பர்களுக்கு சிறந்த பாசமுள்ளவராக இருக்கிறார், யார் யாருக்கோ சேவை செய்கிறார். வீட்டுக்குள்ளே மனைவியோடு விட்டு கொடுப்பு கிடையாது, மன்னிப்பு கிடையாது, மனைவியை மதிப்பது கிடையாது. ரோட்டிலே வாழ்க்கையோடு சம்பந்தம் இல்லாத யார் யாரோடு நாம் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம், சொறி என்று சொல்கிறோம், சின்னொரு உதவி செய்து விட்டால் தேங்க்ஸ் என்று சொல்கிறோம், ஜஸாகல்லாஹ் கைர் என்று சொல்கிறோம். காலமெல்லாம் எமக்கு உதவி செய்கின்ற மனைவி அவளுடைய சமையலை சாப்பிட்டு விட்டு ஜஸாகல்லாஹ் என்ற வார்த்தை சொன்னது கிடையாது. ஆடையை அவள் அயன் பண்ணி தருகிறாள், உதவி செய்கிறாள், அதற்கு ஒரு நன்றி வார்த்தை சொன்னது கிடையாது. ரோட்டிலே யார் யாருக்கோ மன்னிக்கிறோம், யார் யாருக்கு அன்பளிப்பு கொடுக்கிறோம், வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாதவர்களோடு நல்லவர்களாக நடக்குகிறோம், வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து தன் குடும்பத்தையும் தன் தாய் தகப்பனையும் பெற்றோர்களையும் துறந்துவிட்டு கணவனை நம்பி அவள் திறந்து வளர்ந்த கோட்டை, அவளுடைய குடும்பம், சகோதரர்கள், சகோதரிகள், உறவினர்கள், பெற்றோர்கள் எல்லாரும் பாதுகாப்புக்காக அவளை சூழ இருக்குகின்ற அவளுடைய கோட்டையை விட்டுவிட்டு கணவனை நம்பி கணவனின் ஆதரவு வைத்து என்னோடு வந்து வாழுகின்ற அந்த மனைவியோடு நான் நல்லவனாக இல்லை என்றிருந்தால் யாரோடு நல்லவராக நடந்தும் நடித்தும் வேலை இல்லை என்பதுதான் அந்த ஹதீஸினுடைய கருத்து. எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வீட்டிலிருந்து எமது நற்குணம், நற்குணத்தின் பயணம் துவங்க வேண்டும். அதற்கு பிறகு கட்டம் கட்டமாக பெற்றோர்கள், எமது உறவினர்கள், அண்டை வீட்டார்கள், அயலவர்கள், சுபஹானல்லாஹ், இஸ்லாமிய நற்குணம் இஸ்லாத்தின் வட்டத்தை தாண்டி பிற மத சகோதரர்கள், ஏனைய மதத்தவர்கள் வரையும் இஸ்லாமிய பண்பாடு நீளுகிறது, விசாலமடைகிறது. ஒரு முஸ்லிம் பிற மத சகோதரர்களோடு மனிதாபிமான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை, நேர்மை, நியாயம், நட்பண்பு, உதவி மனப்பான்மை, இவைகள் முஸ்லிமோடு மாத்திரம் அல்ல, பிற மத சகோதரர்களோடு இஸ்லாத்தை செயல் வடிவிலான தாவா செய்வதாக இருந்தால் அதன் ஆயுதம் என்ன? எழுத்து வடிவிலே புத்தகங்களை எழுதலாம், யாரோ எழுதுவார்கள், பேச்சு வடிவிலே மின்பர்களில் நாம் பேசலாம், ஆனால் சமூகத்தோடு ஒன்றர கலந்து பிற மத சகோதரர்களுக்கு இஸ்லாத்தை நல்ல வடிவத்திலே நல்ல கவர்ச்சிகரமாக முன்வைப்பவர்கள் யார் சகோதரர்கள்? நீங்கள் தான். பிற மத சகோதரர்களோடு ஆபீஸ்களிலும் பஸ்களிலும் ட்ரெயின்களிலும் ஸ்கூல்களிலும் ரோட்டிலும் பஜாரிலும் ஒன்றரை கலந்திருக்கின்ற நீங்கள் தான் இதை சாதிக்குகின்ற சாதனையாளர்கள். மிம்பர்களில் நாம் பேசலாம், எழுத்தார்கள் வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே இருந்து இஸ்லாத்தை பற்றி எழுதலாம், ஆனால் இஸ்லாம் என்பது வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கை. அதை ஒரு வாழ்க்கை வடிவம் கொடுத்து, இஸ்லாத்துக்கு வாழ்க்கையின் வடிவம் கொடுத்து அதை கவர்ச்சிகரமாக பிற மத சகோதரர்களுக்கு முன்வைப்பவர்கள் நீங்கள். எனவே இந்த நாட்டிலே நாம் அந்நிய நாட்டிலே வாழ்கின்றோம் என்று சொல்ல முடியாது, இது எமது நாடு. ஆனால் பிற மத சகோதரர்கள் எண்ணிக்கையில் கூடுதலாக இருக்கின்றோம், நாட்டிலே நாம் வாழுகிறோம். அந்த சகோதரர்கள் வரை இஸ்லாத்தை நாம் எவ்வளவு தூரம் எட்டி வைத்திருக்கிறோம், இஸ்லாத்தை உணர வைக்கின்ற அமானுஷத்தை நாம் நிறைவேற்றிருக்கிறோமா, அவர்களுக்கு பதுவா செய்ய முந்தி, அவர்களுக்கு எதிராக கையேந்த முந்தி, இஸ்லாம் என்றால் என்ன, முஸ்லீம்கள் என்றால் யாரு என்ற இந்த அமானுஷத்தை, தீனுடைய இஸ்லாத்தினுடைய அமானுஷத்தை அவர்களுக்கு உணர்த்த, அவர்களுக்கு புரிய வைக்க நாம் இந்த நாட்டிலே என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம், தனி நபர் ரீதியாக, சமூக ரீதியாக, கூட்டு ரீதியாக? இல்லை சகோதரர்கள். எனவே இதிலே மிகவும் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறோம். இஸ்லாத்தை பிற மத சகோதரர்களுடைய உள்ளங்களுக்கு கவர வைப்பதற்கு சிறந்த ஆயுதம் தான் நட்பண்பு. ஜெய்து புல் உசானா, ஒரு யூத தலைவர், ஒரு யூத மத குரு, அவர் வழியே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடன் கொடுக்குகிறார். பேரிச்ச பழங்கள் கடன் கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் தேவை இருந்தது, தனக்காக அல்ல, இஸ்லாத்துக்கு வருகின்ற ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக அதை எடுத்து உதவிகள் செய்தார். அந்த கடனுக்குரிய டேட் தவணை வருவதற்கு முன்பாக ஒரு நாள் ஜெய்த் பின் உஸானா வருகிறான், வேகமாக வருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவில் கலந்து விட்டு அபூபக்கர், உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் போன்ற சஹாபாக்களோடு வழியிலே தெருவிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜெய்த் பின் உஸானா வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போர்வையை பிடித்து கடினமாக நடந்து கொண்டான். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கே கடன், எடுத்த கடனை திருப்பி கொடுப்பது கிடையாதா, உங்களுடைய பரம்பரை பழக்கமே இதுதான் என்றெல்லாம் தாறுமாறாக பேசுகிறான். உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், ஜானி அஃரிபு உனுக ஹாதல் காஃபிர் யா ரசூலல்லாஹ், இவனுடைய கழுத்தை வெட்டுவதற்கு அனுமதி தாருங்கள். உமர் ரழியல்லாஹு வேகப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெய்த் பின் உஸானாவை கடினமாக பேசுவதற்கு பகரமாக உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு பேசினார்கள். உமரே, இன்ன லிஸாஹிபில் ஹக்கி மகாலா, அவர் அவருக்குரிய பணத்தை கேட்கிறார், அதை கேட்கின்ற ரைட், உரிமை அவருக்கு இருக்குகின்றது. நீங்கள் என்னை பார்த்து சொல்ல வேண்டும், யார் ரசூலல்லாஹ், ஜெய்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியிருந்தால் அதை கொடுத்து விடுங்கள் என்று சொல்ல வேண்டும். அவரை பார்த்து சொல்ல வேண்டும், யார் ஜெய்தே, உனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது தர வேண்டியிருந்தால் அதை முறையாக கேடு, தன்பாக கேடு என்று சொல்ல வேண்டும். இதை விட்டுவிட்டு அவருடைய கழுத்தை துண்டிக்க நீங்கள் அனுமதி கூறுகிறீர்களா என்று உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களை திருத்துகிறார்கள். திருத்திவிட்டு சொன்னார்கள், உமரே, இவரை அழைத்து சென்று கடனை பைத்துல் மாலில் இருந்து நிறைவேற்றுங்கள். ஏனென்றால் அந்த கடன் முஸ்லிம்களுடைய தேவைக்காக பைத்துல் மாலுக்காக எடுக்கப்பட்ட கடன். உமர் ரழியல்லாஹு தஆலா போகும்போது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், உமரே, நீ அவரோடு கடினமாக நடந்து கொண்டதற்காக கடனை நிறைவேற்றி விட்டு 20 சா மேலதிகமான பேரிச்சபலங்களை உமது புறத்திலிருந்து அவருக்கு கொடுப்பீராக என்று சொன்னார். உமர் ரழியல்லாஹு அன்ஹு யா ரசூலல்லாஹ், நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார்கள். கடனுடைய தொகையை கொடுத்துவிட்டு 20 சா என்று சொல்வது ஏறத்தாழ 50 கிலோ, 1 சா 2 கிலோ 200 கிராம், 20 சா என்று சொல்வது கிட்டத்தட்ட 50 கிலோ பேரிச்சபலங்களை மேலதிகமாக கொடுக்கிறார்கள். ஆச்சரியம், இது என்ன உமர், இது சொன்னார்கள், ஜெய்தே, நான் உன்னோடு கடினமாக நடந்து கொண்டதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது புறத்தால் மேலதிகமாக உங்களுக்கு தர சொன்னார்கள் என்று சொன்னதும் ஜெய்த் இப்னு உஸானாவுடைய கண்கள் கலங்கி விடுகிறது. உமருடைய தோள் புஜத்தின் கையை வைக்குகிறார். உமரே, நான் முஹம்மதிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் இந்த நடந்த நடத்தை நடித்தேன், நடிப்பு நாடகமாக நடித்தேன் என்று சொன்னான். உமர் ரழியல்லாஹு தஆலா ஆச்சரியப்பட்டார்கள், நாடகமா, நடிப்பா, ஜெய்தே, நீ நல்ல மனிதர், நல்ல பண்பாடுள்ளவர். இப்படி மோசமாக நடக்குகின்ற தன்மை உன்னிடத்தில் கிடையாது. எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது, நீ ஏன் இவ்வளவு மோசமாக நடக்குகிறாய், என்ன நடப்பு நடந்ததை சொல்லு என்று கேட்டார்கள். ஜெயிது பின் சானா சொல்கிறார், உமரே உமக்கு தெரியும், நான் தௌராத் மாத்திரம் அல்ல இன்ஜீல் இந்த இரண்டு வான வேதங்களையும் படித்தவன். இந்த இரண்டு வேதங்களிலும் இறுதி நதியாக வருகின்றவருடைய அடையாளங்களை நான் படித்து பட்டியலிட்டேன், அதை லிஸ்ட் பண்ணினேன். அந்த அடையாளங்கள் ஒவ்வொன்றாக பார்க்க ஆரம்பித்தேன். அவை அனைத்து அடையாளங்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதிடம் இருக்குகிறது. இவர்தான் இறுதி நபி என்பது அந்த வேதத்தினூடாக தெளிவாகுகிறது. ஆனால் ஒரே ஒரு அடையாளம் மீதமாக இருந்தது. அந்த அடையாளத்தை உண்மைப்படுத்திக் கொள்ள, அதை பார்ப்பதற்காக நான் இந்த நாடகம் நடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார், செய்து அது என்ன சொன்னார், அந்த இறுதி நபியாக வருவதோடு மோசமாக நடப்பவரோடு அவர் உபகாரியாக நடப்பார். மோசமாக நடந்தால் கெட்டவருக்கு கெட்டவராக அவர் இருக்க மாட்டார், நல்லவருக்கும் நல்லவர் கெட்டவருக்கும் நல்லவராகவே இருப்பார். மோசம் செய்வதற்கு பேருபகாரம் செய்வார் என்ற ஒரு அடையாளத்தை நான் பார்த்தேன். அந்த அடையாளத்தை நான் வெள்ளை கருப்பு கட்டை நெட்டை என்பதை பார்ப்பது போன்று தன்னால் பார்க்க முடியாது. அவருடைய இந்த தன்மையை பார்ப்பதற்கு ஒரு டெஸ்ட் ஒரு சோதனை நான் நடத்த வேண்டி இருந்தது. அதற்காக தான் இந்த நாடகத்தை நடித்தேன். ஜெய் உமரே, நான் இப்போது அந்த நபியை ஏற்றுக்கொள்கிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற விஷயத்தை கருவினார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவரை பிடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள். சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற சபையிலே, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய ஒவ்வொரு செயலும் உங்களுடைய நுபுவத், நீங்கள் உண்மையான நபி என்பதை எங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டே இருக்குகிறது. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்னார்கள். இதோ ஜெய்து பின் சானா இஸ்லாத்தை தழுவிவிட்டார், உங்களுடைய முபாரக்கான கரத்தை நீட்டுங்கள் என்று சொல்லி ஜெய்து பின் சானா யூத மத தலைவருடைய கரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரத்தோடு சேர்த்து வைத்தார். அந்த ஜெய்து பின் சானா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னதும் ஸஹாபாக்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழக்கத்தை முழங்கினார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் பரவியது இப்படியான உள்ளங்களை கவருகின்ற உள்ளங்களை வெல்லுகின்ற பண்பாடுகளின் ஊடாகத்தான், சிறந்த குணங்களின் மூலமாகத்தான். ஆட்டோ ஓட்டுகின்ற டிரைவர் முதற் கொண்டு ஸ்கூல்களில் கொலேஜுகளில் படிக்கின்ற கிளாஸுகள் போகுகின்ற இஸ்லாமிய மாணவர்கள் முதற்கொண்டு எல்லோருடைய பொறுப்பும் இருக்குகிறது. நாம் சிறந்த பண்பாளர்களாக சிறந்த நற்குணம் உள்ளவர்களாக ரோட்டிலே நாம் பசாரிலே வியாபார ஸ்தலங்களிலே ஸ்கூல்களிலே நடமாட வேண்டும். ஒரு கிளாஸிலே 4 இஸ்லாமிய மாணவர்கள் இருக்கிறார்கள், 40 பிற மத வாலிபர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த 4 பேருடைய நன்னடத்தை நல்ல குணங்கள் ஆசிரியருடைய சிந்தனையை தூண்ட வேண்டும். இந்த இஸ்லாமிய பிள்ளைகள் எவ்வளவு ஒழுக்க மரியாதை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், எவ்வளவு சிறந்த பண்பாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள், எவ்வளவு படிப்பிலே அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், கெட்ட பண்புகள் தொடர்புகள் கிடையாது என்று அவன் சிந்திக்க தூண்ட வேண்டும். பிற மத 40 சகோதரர்களும் சிந்திக்க வேண்டும், எமது கிளாஸிலே முஸ்லிம் பிள்ளைகள் படித்திருக்கிறார்கள், முஸ்லிம்கள் எவ்வளவு நல்லவர்கள் நல்ல பண்பாடுள்ளவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். யாரு வேண்டுமானாலும் மீடியாவிலே கட்டட்டும், இஸ்லாத்துக்கு எதிராக பேசட்டும், ரோட்டிலே நீங்கள் காட்டுகின்ற பண்பாடு பிற மத சகோதரர்களுடைய வாயை திறக்க செய்ய வேண்டும். இவனுக்கு தலை சரியில்லை, பைத்தியம் பிடித்து கத்துகிறான், முஸ்லீம்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும், எங்களுடைய அண்டை வீட்டிலே முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், நாம் பஜாரிலே நாம் முஸ்லீம்களோடு புலங்குகிறோம், எங்களுடைய கிளாஸிலே முஸ்லீம்கள் இருந்திருக்கிறார்கள், முஸ்லீம்கள் சிறந்தவர்கள் நல்ல பண்பாடுள்ளவர்கள் என்று நானும் நீங்களும் பதில் சொல்வது அல்ல, பிற மதத்தவர்களின் பொதுமக்களுடைய வாய் திறந்தவர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஒரு ஆட்டோ தேடி ரோட்டுக்கு வருகின்ற ஒரு பிற மத சகோதரன் எதிர்பார்க்க வேண்டும், ஒரு முஸ்லிமான ஆட்டோ டிரைவர் கிடைக்க மாட்டாரா, ஏன் முஸ்லிமானவர்கள் உண்மை பேசுவார்கள், நியாயமான ரேட் எடுப்பார்கள், நேர்மையாக நம்பிக்கையாக நடந்து கொள்வார்கள், ஏதாவது பொருளை நான் மறந்து விட்டு விட்டு போனாலும் அதிலே கை வைக்க மாட்டார்கள், அமானிதம் பேணுவார்கள் என்பது அவர்களின் உள்ளத்தில் துடிப்பாக இருக்க வேண்டும். ஒரு கடை திறக்குகின்ற பிற மதத்தவன் எதிர்பார்க்க வேண்டும், ஒரு முஸ்லிமான அக்கவுண்டர், ஒரு முஸ்லிமான மேனேஜர், ஒரு முஸ்லிமான கேஷியர், முஸ்லிமான ஸ்டாஃப் எனக்கு கிடைக்க கூடாதா என்று எதிர்பார்க்க வேண்டும். ஏன்? முஸ்லிம்கள் நல்ல பண்புள்ளவர்கள், நம்பிக்கை நேர்மை நியாயம் உள்ளவர்கள் என்பதுதான் என்னுடைய உங்களுடைய அடையாளமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே அல்லாஹு தாலா எமக்கு இஸ்லாத்தினுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த இஸ்லாம் இரண்டு பக்கங்களை உடையது. ஒரு பக்கம் படைத்தவனோடு உள்ள உறவு, இரையச்சமும் பயமும் தக்குவாவும் உள்ளதாக இருக்க வேண்டும். மறுபக்கம் படைப்பினங்களோடு நாம் சிறந்த பண்பாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வீட்டிலிருந்து ரோட்டு வரையும் நாம் சிறந்த குணமும் பண்பும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா எம் அனைவர்களையும் பரிபூர்ணமான முஸ்லிம்களாக வாழ அருள் புரிவானாக, இரையச்சத்தை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், தக்குவாவை கொண்டு எமது உள்ளங்களை பிரகாசமாக்குவாயாக, இரையச்சம் உள்ள தொழிலாக எங்களுடைய தொழில்களை ஆக்குவாயாக, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை தக்குவா பிரதிபலிக்கின்ற குடும்ப வாழ்க்கையாக ஆக்குவிப்பாயாக, எமது பெண் சமூகம் வாலிப சமூகத்திடத்தில் இரையச்சத்தை பிரதிபலிக்க செய்வாயாக. யா அல்லாஹ், எமக்கு சிறந்த பண்பாடுகளை நல்ல குணங்களை தந்தருவாயாக, ஒற்றுமையை தந்தருவாயாக, விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையை தந்தருவாயாக, எல்லோருடனும் அன்பாக பண்பாக நடக்குகின்ற நல்ல குணங்கள் உள்ளவர்களாக ஆக்கி அருவாயாக. இந்த நாட்டிலே இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்குவாயாக, இஸ்லாத்தையும் தீனையும் முழு உலகத்துக்கும் எடுத்துச் செல்கின்ற நட்பாக்கியவாதிகளாக என்னை ஆக்கி அருவாயாக. முழு உலகிலும் உள்ள இஸ்லாமிய நாடுகளை நீ பாதுகாப்பாயாக. அனைத்து இஸ்லாமிய நாடுகளிலும் முஸ்லீம்களை உண்மையான முஸ்லீம்களாக உலகெங்கும் வாழ்வதற்கு அருள் புரிவாயாக.